எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவனுடைய குமாரனே, உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் ஐயா. குத்துளோக்களின் மத்தியில் உலாவுகிற தேவனே, சபையின் நடுவிலே உலாவுகிற தேவ குமாரனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உயர்ந்தவரே, உன்னதமானவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஜீவிக்கிறபடியால் நாங்கள் ஜீவிக்கிறோம் ஐயா. நீர் வாழுகிறபடியால் நாங்கள் வாழுகிறோம். இயேசுவே, நீர் எங்களை வாழ வைத்த தெய்வம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவரே, உமக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் விழுந்து அது நல்ல பலனை கொடுக்க, நல்ல பலனை கொடுக்க ஆவியானவரே, நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்து. எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. நாம் உட்கார். லூக்கா சுவிசேஷம் 16:19 வாசி.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் தருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யமானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் தருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேன் என்று
கூப்பிட்டான். நாம் எல்லாரும் அதிகமாக வாசித்த ஒரு வேத பகுதி அல்லது வாசிக்கிற வேத பகுதி, ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற தலைப்பில் இந்த நாளில் ஆண்டுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்துள்ளாமல் சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாகும். இயேசு இதை ஒரு கதையாக சொல்லல. இட் இஸ் நாட் அ ஸ்டோரி. இது ஒரு கதை அல்ல, இது சத்தியம். ஐஸ்வர்யவான் என்று ஆரம்பிக்கிறது. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5 ஐஸ்வர்யவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 5 ஐஸ்வர்யவான்களில் ஒரே ஒரு ஐஸ்வர்யவானுடைய பேர் மாத்திரம்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டார். மற்ற 4 ஐஸ்வர்யவான்களுடைய முடிவும் பரிதாபமாக இருக்கிறது. சகேயு, அதாவது லூக்கா 19 சொல்லப்பட்ட சகேயு எனப்பட்ட ஐஸ்வர்யவான் ஒருவன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டான். மற்ற 4 பேருடைய முடிவும் வேதத்திலே பரிதாபமாக இருக்கிறது. மட்டுமல்ல, அவருடைய பேர் வேத புஸ்தகத்திலும் இல்லை, ஆகவே ஜீவ புஸ்தகத்திலும் இல்லாமல் போய்விட்டது. சோ இந்த நாளிலே நான் 16 சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யவானை குறித்து சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இது ஒரு மேலோட்டமான செய்தி, அதாவது விலகிக் கொள்ள, புரிந்து கொள்றதுக்கு மிக இலகுவான ஒரு செய்தி. ஐஸ்வர்யவானும் லாசரும், எனக்கு அருமனுக்குள்ளே இந்த ஐசூரியவனை குறித்து இயேசு சில தகவல்கள் நமக்கு கொடுக்கிறார். அதே போல லாசருவை குறித்தும் ஆண்டவர் இயேசு சில தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார். ரெண்டையும் வைத்து நிதானித்து சரியான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஒரு கட்டத்தில் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ சரியாய் நிதானித்தாயின்னு சொன்னார். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிதானிக்க தெரியும், நமக்கு டிசைன்மெண்ட் தெரியும், நிதானிக்க தெரியும். அல்லது போல நாம் நிதானம் இழந்து விடுவர்களாய், கொண்டோல் இல்லாமல் கட்டுப்பாடற்றவர்களாக நாம் போய்விடும். ஆகவே இந்த பகுதியிலே ஐஸ்வர்யவானை பற்றி இயேசு சொல்லும் போது அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தார். ஆங்கிலத்திலே ஒரு சர்டன் ரிச் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான் என்று இயேசு சொன்னார். அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு ஏழையும் இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுற. சரி, இந்த ஐஸ்வர்யவானை குறித்து இயேசு சொல்லும் போது அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமா, நல்ல தமிழ் பாவம், அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்திருக்கு. ஐஸ்வர்யவானை குறித்து இயேசு சொல்லும் போது அவன் அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தான். இலகுவான தமிழ்ல சொல்ல போனால், அனுதினமும் அவன் வசதியாக வாழ்ந்திருக்கான். இன்றைக்கு இந்த உலகம் இதைத்தான் நாடுகிறது, தேடுகிறது, ஓடு. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான். அவனுக்கு குறைவில்லை. அவருடைய வீட்டில் அநேக வேலைக்காரர் இருந்திருக்கிறார்கள். பெரிய பங்களா இருந்திருக்கிறது. அவன் விரும்பின ஆகாரம், சாப்பாடு, டைனிங் டேபிள் கொளுத்த ஆகாரங்களாலே நிறைந்திருக்கிறது. தான் விரும்பினது எல்லாவற்றையும் செய்தான். விரும்பின இடங்களுக்கு போனான். மனதும் மாமிசமும் விரும்பின படியெல்லாம் எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அதையெல்லாம் செய்தான். அவனுக்கு குறைவில்லை. அவனை மற்றவர்கள் பார்க்கும்போது, வாழ்ந்தால் இவனை போலல்லவா வாழ வேண்டும் என்று சிலர் நினைத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு பிற்பாடு லாசருவை குறித்து சொல்லும் போது, அவன் சரீரத்திலே பருக்கள் நிறைந்தவனாகவும் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று என்று எழுதப்பட்டது. மட்டுமல்ல, அந்த ஐஸ்வர்யமானுடைய சாப்பாட்டு வேசையிலே இருந்து கீழே விழுகிற துண்டுகளால், துணிக்கைகளால் தன் பசியை ஆட்ட ஆசையாயிருந்தான் என்று சொல்லப்படுறது. தட்ஸ் மீன், சிற்சில நேரங்களிலே அவன் மேசையிலே இருந்து விழுகிற துண்டுகள் அவன் எடுத்து சாப்பிட்றதுக்கு முதல் அவனுக்கு பக்கத்தில் கிடந்த நாய்கள் சிற்சில நேரங்களிலே முந்தி கொண்டபடியால் அனுதின ஆகாரத்துக்கு அவன் அல்லல் பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான், மறுபக்கம் ஏழை லாசர். எதை இந்த உலகம் விரும்பும், எதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், ஏன் தூரமாய் போவான்? நீங்களும் நானும் யாரை விரும்புவோம்? அனுதினமும் சம்பிரமமாய் வாழுகிற அந்த ஐஸ்வர்யவான், இரத்தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரம் தரித்து கொளுத்த சாப்பாடுகள், வசதியான வாழ்வு, படிவிடைக்காரர்கள் வசதியான வாழ்வு, அனுதினமும் சம்பிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஐஸ்வர்யமான், ஒரு மனிதன். மறுபக்கத்திலே ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டு மட்டுமல்ல, சரீரத்திலே பருக்கள், நாய்கள் அவனுக்கு தோழனாய் அவனோடு கிடக்கிறது. யாரை விரும்புவோம்? நான் சிந்தித்து பார்க்கிறேன்.
He was a Sindhi. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் ஏற்படும் போது நாம் புலம்புகிறோம். சில வசதிகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் போது மற்றவர்களோடு நம்மை கம்பியா பண்ணுறோம், மற்றவர்களோடு நம்மை வைத்து ஒப்பிட்டு பார்க்கிறோம், புலம்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில வசதிகளை நாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் போது சில நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் ஆரம்பிக்கிறோம். ஒரு அன்பான ஒரு காரியம் நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், கேளுங்க. நீங்களும் நானும் அல்லது இங்கு இருக்கிற நம்மில் யாராவது ஒருவர் இந்த ஏழை லாசருடைய நிலைமையில இருக்கிறோமா? நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அவனுக்கு சொந்தமாக வீடு இல்லை, இன்னும் ஒருத்தருடைய வீட்டிலே விழுந்து கிடக்கிறான், பிச்சைக்கார். அவனுக்கு சொந்தமான ஒரு குடும்பம் இருக்கிறதாகவும் இங்கே இயேசு சொல்லல. சொந்த பந்தங்கள் இல்லை, சொந்தமாய் வீடு இல்லை, வேலை செய்ய சரீரத்தில் பலம் இல்லை, மற்றவர்கள் விரும்பத்தக்க உருவம் அவனுக்கு இல்லை, சரீரம் முழுவதும் பருக்கள் சொரிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நண்பர்கள் இல்லை. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு பக்கத்தில் கிடைக்கிற நாய்கள். ஒரு நேர ஆகாரம் இல்லை, ஒரு நேர நல்ல உணவு சாப்பிட முடியல. இன்னைக்கு போன வாரம் வந்த அந்த போதகர் சொன்னார், 40 அனாத பிள்ளைகளை வைத்து வளர்க்கிறாராம். அவர் ஒன்றும் விளம்பரம் பண்ணி அந்த பிள்ளைகள் வந்து சேரல. சில நேரத்தில் பார்த்தா வீட்டு வாசல விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், ஆண்டவுடைய ஊழியக்காரர்கள், இயேசுடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள் சொன்னால் எப்படியாவது ஏதாவது செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அவை கொண்டு வந்து வாசல விட்டுட்டு போய்வார்கள். காலையில பார்த்தா நிற்குமா பிள்ளை? 40 பிள்ளைகளை வைத்து வளர்க்கிறார். அவர் சொன்னார், ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு தான் அவளுக்கு மீன் சாப்பிட கொடுக்கும். சாப்பிட விருப்பம் இருக்குது, ஆனா சரியான சாப்பாடு ஒரு பக்கம், மறுபக்கம் சாப்பிட வசதி இருக்குது, சாப்பிட முடியல. ஒரு நேர ஆகாரத்துக்கு முடியாமல் அந்த மேசையின் கீழே கிடக்கிற ஆண்டு பாரு, எப்போது துணிக்கைகள் நாய்கள் வந்தவன் பற்களை நக்கிட்டு யார் அந்த மனிதனை விரும்புவார்? தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சுப்பார். யார் அந்த மனிதனை விரும்ப முடியும்? ஒருவராலும் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு பிரயோசனம் இல்லை. நான் நம்புகிறேன், அனுதினமும் அவருடைய வாழ்க்கை கண்ணீர். நாட்கள் கடந்து ரெண்டு பேரும் மரித்தார். அதுக்கு முன்பு நான் ஒரு காரியத்தை சொல்லி கடந்து போறேன். எனக்கு அருமானவர்களே, லாசரு எவ்வளவு ஏழையாக இருந்தார், மற்றவர்களாலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதனாக இருந்தாலும், மற்றவர்களால் விரும்பப்படாத ஒரு மனிதனாக இருந்தாலும், பருக்க நிறைந்தவனாக இருந்தாலும், ஒன்று நிச்சயம், ஆண்டவர் இயேசு மேலே இருக்கிற தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆகவேதான் அவர் மரித்த போது வசனம் சொல்றது, தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டே விடப்பட்டார். இன்றைக்கு நான் முதல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் குறைவுபடும் போது நாம் புலம்புகிறோம், அழுகிறோம். நாம் அனுபவிக்க வேண்டிய சில சௌகரியங்கள் குறைவுபடும் போது முறுமுறுக்கிறோம். சிற்சில வேலைகளை மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். ஆனா ஒரு காரியம், நம்ம யாராவது இந்த ஏழை லாசருடைய நிலைமையில இருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம யாராவது ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? இல்லை. தயவுசெய்து சிந்திப்பார். அவன் அந்த நிலைமையில இருந்தும் அவன் மரித்த போது ஆபிரகாமோட மடியிலே கொண்டே விடப்பட்டார் என்று சொன்னால், அவன் அந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தை காத்துக் கொண்டான். ஆண்டவர் இயேசு மேலே, தேவன் மேலே வைத்திருக்கிற பற்று பாசம் அற்று போகாதபடி, அறந்து போகாதபடி காத்துக்கொண்டான். அவன் மறித்த போது தேவதூதரால் ஆபிரகாமோட மடியிலே கொண்டே விடப்பட்டான். இந்த வசனத்தை வாசி ஒரு 22 வசனத்தை படி.
பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான்.
இது லாசர். அப்புறம்
ஐஸ்வர்யவானம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற
போது, இப்ப பாருங்க, ரெண்டு பேரும் மரித்தார். பேரு கவனி, லாசரும் மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது தேவனா. எபிரேயர் 9:27 படிச்சு பாருங்க. அன்றியும் மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பிற்பாடு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. உலகத்திலே பிறந்து வளர்கிற ஒவ்வொரு மனிதன், அவன் படித்தவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எப்படிப்பட்டவன் என்பது அல்ல, எல்லாருக்கும் ஒரு தரம் மரிப்பது, பிற்பாடு நியாய தீர்ப்பு. அப்படியானால் மரணத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருப்பது நிச்சயம். இது தேவனாலே ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அவர் வசனம் தெளிவாய் சொல்றது, மனிதன் ஒரு தரம் மரிக்கிறதும் பிற்பாடு நியாய தீர்ப்பு அடைவதும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று 9:27 எபிரேயர்லே நாம் வாசிக்கிறோம். இப்ப ரெண்டு பேரும் மரித்துட்டார். ஆனால் முடிவு நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. எதை செய்தாலும் முடிவு குறித்து சிந்தியுங்க. Whatever you take in your life, உங்களுடைய வாழ்க்கையில எதை ஆரம்பித்தாலும், எதை செய்ய துவங்கினாலும், அதன் முடிவை தயவு செய்து சிந்திங்க. இதன் முடிவு எப்படி இருக்கும், அதன் விளைவு எப்படி இருக்கும் சிந்திக்கிறது நமக்கு மிக மிக நன்மையா இருக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 வசனம், அதை ஒரு தடவை வாசிச்சா நல்லா இருக்கும். பிரசங்கி 7:8 வசனம் வாசி.
ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது.
ஒரு காரியத்தில், எல்லாரும் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க தயவு செய்து. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. End is better than beginning. ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை ஆரம்பித்தாலும், எதை செய்தாலும், அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பு. இப்படி இதை நாம் சிந்திப்போமா இருந்தால் அநேக தீமைக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ள முடியும், தேவ கோபத்துக்கு விலக்கி நம்மளை காத்துக் கொள்ள முடியும். அவர் ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது. இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. எப்படியோ அப்படியே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவு உண்டு. பிலவேட், உனக்கும் எனக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. வேதம் சொல்றது, தேவன் நம்முடைய நாட்களை எண்ணுகிறார். கவுண்டிங் அவர்டேஸ். ஒருவரை நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை எண்ணாமல் போகலாம். ஆனா பரலோகத்தின் தேவன், நம்மை படைத்த ஆண்டவர், நமக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவாதி தேவன் நம்முடைய நாட்களை எண்ணுகிறார். நமக்கு எவ்வளவு நாட்கள் என்பதை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது போல நம் எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நம் எல்லாருக்கும் நம்முடைய நான் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் முடிவுக்கு பிற்பாடு என்ன, என்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் முடிவுக்கு பிற்பாடு என் முடிவு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாகும். ஆவிதம் வேதம் சொல்றது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லது. ஐஸ்வர்யவானும் லாசருவும் வாழ்ந்தார்கள். 22 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இருவரும் மரிக்கிறார். லாஸ்டர் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமிடம் மடியிலே கொண்டே விடப்பட்டான். ஒரு காரியம் கவனி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆஃப்டர் தி ரெசரக்ஷன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் பிற்பாடு அந்த இடம் பரதீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இயேசு சொல்லுறார் சிலுவையில், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பார். லாசரை பார்த்து, லாசரை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமிடம் மடியிலே கொண்டே விடப்பட்டார். அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான் மறித்து எங்கே கொண்டு விடப்பட்டிருக்கான், பாதாளத்தில். சிந்தியுங்கள், முடிவு எது முக்கியம், விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், எது முக்கியம், ஆரம்பம் முக்கியமா முடிவு முக்கியம். தன் முடிவை குறித்து சிந்திக்காமல் வாழ்ந்துவிட்டு ஐஸ்வர்யவான தன் முடிவை குறித்து சிந்திக்காமல் வாழ்ந்துவிட்டு ஐஸ்வர்யவாடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. தன் மனம் போல வாழ்ந்துவிட்ட மனிதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கிறது. தன் இஷ்டம் போல வாழ்வேன் என்று வாழ்ந்துவிட்ட மனிதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே போய் கிடக்கிறார். ஆனால் ஏழை லாசரு மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமிடம் மடியில் கொண்டே விடப்பட்டான். இந்த உலகத்தில் அவன் வாழும் போது ஒருவரும் அவனை வரவேற்கலை. இந்த உலகத்தில் ஏழை லாசரு வாழும் போது ஒருவரும் அவனை ஏற்றுக்கொள்ள, நண்பர்கள் என்று சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் அவன் மறித்த போது தேவ தூதர்கள் வந்தார்கள், அவனை அழைத்து கொண்டு போய் ஆபிரகாமிடம் மடியிலே விடுவதற்காக. என்ன கருமையானவங்களே, இப்ப ஆபிரகாமோட மடியில இருக்கிற அந்த லாசருடைய சரீரத்திலே பருக்கள் இல்லை. இப்போது ஆபிரகாமோட மடியில இருக்கிற லாசருவுக்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. ஆபிரகாமோட மடியிலே படுத்திருக்கிறார். ஆனால் மறுபக்கத்தில் நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே கிடக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ரெண்டு இடம் இருக்கிறது சத்தியம். இதை நாம் நம்பலாம், நம்பாமல் விடலாம். இது நம் ஒவ்வொருவரையும் பொறுத்தது. ஆனால் இயேசுவே சொல்றார், ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே விடப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டதில் பார்க்க பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்து சொல்லப்பட்டதுதான் அதிகமாக இருக்கு. இயேசு பரலோகத்தை குறித்து பேசுறதுன்னு பார்க்க பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்து அதிகமாக பேசி இருக்கிறார். ஏன் நாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இருவரும் மரித்தார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப ரெண்டு பேரும் போய் சேர்ந்த இடம் முக்கியமானது. என கருமானவர்களே, இந்த இடத்திலிருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், என்னைக்கும் சேர்த்து, நாமும் மறித்தால் இந்த இரண்டத்தாவது இடத்துக்கு போய்த்தான் ஆகணும். இப்ப ஒருவேளை ஐஸ்வர்யவான் சொல்ல முடியாது, நோடோ பாதாளத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்ல, அப்படி சொல்ல முடியாது. இந்த பூமியிலே அவன் நம்பின ஐஸ்வர்யம் பாதாளத்திலே அவனுக்கு கை கொடுக்கலை. இந்த பூமியிலே அவன் வாழ்ந்த அனுதினமான சம்பிரமமான வாழ்க்கை பாதாளத்திலே அவனை காப்பாற்றவில்லை. அவன் மரித்த போது ஒன்றும் அவனோடு கூட போகவில்லை. ஐஸ்வர்யவான் மரித்த போது அவனுடைய வேலைக்காரர் அவனோடு போகவில்லை.
ஐஸ்வர்யவான் மரித்த போது அவன் ஐஸ்வர்யம் அவனோடு போகவில்லை. ஐஸ்வர்யவான் மரித்த போது அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் அவனோடு போகவில்லை. ஐஸ்வர்யவான் மரித்த போது அவன் அனுதினமும் அணிந்த சம்பிரமமான ஆடைகளும் அவனோடு போகவில்லை. ஒன்றும் அவனோடு கூட போகவில்லை. அவர் வேதம் சொல்றது, தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தோம், திரும்பவும் அப்படியே போவோம். இதை அறிகின்ற நீயும் நானும் தயவு செய்து கவனமா இருக்க ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த உலகத்துல நீயும் நானும் வைத்திருக்கிற ஒன்றும் நம்மோடு கூட வர, இந்த உலகத்துல நாம் பெருமை பாராட்டுறோமே ஒன்றும் நம்மோடு கூட வர, நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஒன்று நம்மோடு கூட வராது, நாம் படித்த படிப்பும் என்னோடு வராது, பட்டமும் பாதாளத்துல வேலை செய்யாது, பணமும் பாதாளத்துல வேலை செய்யாது, ஐஸ்வர்யம் பாதாளத்துல எனக்கு கை கொடுக்காது, செல்வமும் செல்வாக்கும் பாதாளத்தில் இருந்து என்னை பாதுகாக்காது. ஐஸ்வர்யவான் மறித்தான், பாதாளத்திலே கிடந்து வேதம் வசனம் சொல்றது வாசி 23.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுற,
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது
தன் கண்களை ஏறெடுத்து,
தன் கண்களை ஏறெடுத்து
தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான்.
அவன் மடியிலே லாசருவை கண்டான். இந்த உலகத்தில் வேதனை அனுபவித்தான், குறைவுகளோடு வாழ்ந்தான், ஆனாலும் கத்தரை உருக்கமாய் இறுக்கமாய் பட்டி கொண்டான். நான் நம்புறேன் அவன் நினைத்திருப்பான், இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, நான் மரிக்கும் போது ஒன்றும் என்னோட கூட வராது, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரை உருக்கமாய் பற்றிக் கொள்ள வேண்டும், என் சரீரத்திலே பருக்கள் வரலாம், என் நண்பர்கள் என்னை விட்டு போகலாம், உறவினர்கள் என்னை கைவிடலாம், நாம் நம்பியிருந்தவர்கள் கைவிடலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பட்டம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லை இன்னத்தில், ஆனால் முடிவு ஆண்டவர் இயேசுவை நான் உருக்கமாய், தேவனை உருக்கமாய் நான் பற்றிக் கொள்வேன், இந்த மன்னத்துக்கு பிற்பாடு அவரோடு வாழ்வேன், இந்த நம்பிக்கையிடம் உறுதியாக இருந்திருக்கான். பாரு, நான் உங்களுக்கு சொல்லுறேன், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் கடந்த நாட்களில் புலம்பி இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதிலே நீங்கள் உங்களுடைய நிலைமையை குறித்து எண்ணி துக்கப்பட்டிருக்கலாம். I tell you people, நீங்க இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கையிலும் பார்க்க மிக குறைந்த நிலையிலே வாழுகிற ஜனங்கள் உலகத்தில் ஏராளம் இருக்கா என்பதை மறந்துறாரு. இன்றைக்கு ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்ட சூடான், எத்தியோப்பியா போன்ற தேசங்களில் ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஜனங்கள் கஷ்டப்படுறார். இது நான் உங்களுக்கு சொல்லாமலே நீங்கள் பார்த்துருக்கோம். நமக்கு இல்லாதவைகளை நினைத்து 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 நம்மையே நாம் குற்றப்படுத்தக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும், இது சுருங்க சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது. நம்முடைய இன்றைக்கு நீயும் நானும் வாழ்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது. ஒருவேளை நான் உயர்ந்த நிலைமையில உலகத்துல வாழலாம், அல்லது ஒரு தாழ்ந்த நிலைமையில வாழலாம், அந்த நிலைமைகள் என்னை எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடாது. நான் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை தான், நான் இயேசு கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற தனிப்பட்ட உறவு, நான் தேவனோடு வாழுகிற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டுமே ஒழிய, இந்த உலகத்தின் வாழுகிற நிலைமை என்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நிர்ணயிக்கவே கூடாது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உலகத்தில் வாழுகிற சில சீர்மான்களை பார்க்கும் போது, அட வாழ்ந்தா இவங்களை போலல்லவா வாழ வேண்டும், வாழ்ந்தா இப்படியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டும் என்று சில வேலைகளை நாம் நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் முடிவு பரிதா, முடிவு பயங்கர. கவனி, இந்த ஐஸ்வர்யவான் மறித்து பாதாளத்திலே கிடக்கிறார். இப்ப அங்க ஒரு காரியம் நடக்கிறது. 23 வசனத்திலே
இயேசு சொல்லுற காரியங்கள் பாதாளத்தில் நடக்கிற சம்பவம். அதை திரும்பவும் நான் சொல்றேன், இது கதையல்ல, இது சத்தியம். நீங்களும் நானும் இதை நம்பாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஒரு முடிவு தான் நாம சந்திக்க வேண்டி வரும். பாதாளத்திலே கிடந்து அவன் வேதனைப்படுகிற போது என்ன, அந்த 23 வசனம் சொல்றது. அப்படியான நாம் வடிவாக தெரிந்து கொள்ளலாம், பாதாளம் என்பது ஒரு வேதனை நிறைந்த இடம், வேதனை நிறைந்த இடம். அதாவது இந்த சுருக்க சொல்ல போனால், பாதாளம் என்றால் எப்போதுமே வேதனை தான், நம்பிக்கை இல்லை, வேதனை. இயேசு இதை குறித்து சொல்லும்போது அங்கே அவர்கள் புழு அவியாமலும் சாகாமலும் இருக்கும். அவர் சொல்லுறான், இந்த அக்கினி ஜுவாலையில கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். அப்படின்னா பாதாளம் அக்கினி ஜுவாலை நிறைந்த இடம், அக்கினி ஜுவாலை நிறைந்த இடம் பாதாளம். இயேசு சொல்லுற அவதம் வேதனை, அந்த அக்னி ஜுவாலை அவியாது, அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும், முடிவில்லை. அந்த இடத்திலே போன ஒருவரை திரும்ப மீட்கவும் முடியாது, அந்த இடத்துக்கு போனவர்கள் திரும்பி தப்பி வரவும் முடியாது. இவன் போயிட்டா, இப்ப பாதாளத்துல கிடந்துதான் தன்னுடைய பூமியிலே தான் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்திக்கிறான், பார், யோசிக்கிறான், பாதாளத்துல கிடந்து யோசிக்கிறான், ஐயோ ஒருவரும் இப்ப என்னோடு இல்லை, நான் பூமியில எப்படி இல்லாமோ வாழ்ந்தேனே, ஆனா இன்னைக்கு பாதாளத்துல கிடக்கிறேன், இன்னும் அக்னி ஜுவாலையை கிடந்து வேதனைப்படுகிறேன், இதை ஆற்ற எனக்கு பக்கத்துல ஒருத்தரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை, இப்போது இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, இது எவ்வளவு காலம், எவ்வளவு காலத்துக்கு நான் வேதனைப்படணும், எவ்வளவு காலத்துக்கு இந்த அக்னி ஜுவாலையில கிடந்து நான் வேதனைப்படணும் எல்லாம் யோசிக்கிறான். இதுல இருந்து யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா, அல்லது திரும்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, நான் பூமிக்கு போய் நான் வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப வாழாமல் என் காலநிலை கிடந்த லாசுவை போன்ற மக்களை நான் கவனிப்பேன், ஆண்டவர் இயேசுவோடு வாழுவேன், எதை கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு வராதபடி நான் வாழ்ந்துடுவேன் என்று இப்போது கிடந்து யோசிக்கிறான், இப்போது கிடந்து யோசிக்கிறான். அவர் சொல்லுறார், பாதாளத்திலே கிடந்து இந்த அக்னி சுவாலிலே கிடந்து வேதனைப்பட, இப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த வசனம் சொல்றது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், தூரத்தில் ஒரு காட்சி, அது என்ன, அவனை பிரமிக்க வைக்கிறது. ஆபிரகாமுடைய மடியிலே லாசர் கிடக்கிறான், என் காலடியில் கிடந்த லாசர் இப்போது ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான் என்று ஆச்சரியப்படுறான். அது வேதனையிடம் என்ன கவனிங்க, பாதாளத்தில் கிடந்தாலும் ஆபிரகாமுடைய மடியில் இருந்த லாசருவையும் ஆபிரகாமையும் இவன் இனம் கண்டு கொண்டிருக்கிறார். சொல்ல போன மரணத்துக்கு பிற்பாடு நாம் நித்தியத்திலே கழிக்க போற நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னார் 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 என்று இனம் கண்டுகொள்ள முடியும். இன்னும் ஒரு குறிப்பு என்னவென்றால், மரணத்துக்கு பிற்பாடு நாம் ஆவியாக அங்க போய் இருக்க போற, சில பேர் யோசிக்கிறாங்க மரணத்துக்கு பிற்பாடு, இன்னும் சில பேர் சொல்லுவாங்களே இந்த உலக வாழ்க்கை, சில பேர் இன்னைக்கு பெரிய வேதாந்தம் எல்லாம் சொல்லுவாங்க, மரிச்சா பிறகு எங்க போக போறோம், பாதாளம் இருக்குதா, மோட்சம் இருக்குதா, சில பேர் பார்த்து நீங்க பாத்தியா, பார்க்கிறவன் திரும்பி வரையலாதே, எப்படி போய் பார்க்கிறோம், உனக்கு பார்க்கிறப்ப நீ போய் பார்த்துக்கோ, திரும்பி வர மாட்டேன், நான் இன்னும் போய் பார்க்கல, ஆனா அந்த இடத்த பார்க்கவும் விரும்புகிறேன். ஏசப்பா தோத்திரம், இங்க சொல்றதே நான் வாங்க காணுமாண்டா, ஏசப்பா என்னத்தை இழந்தாவது என்னத்தை கொடுத்தாவது அந்த இடத்துக்கு போகாதபடி கத்தாவே காத்துக்கோ. இட் இஸ் நாட் எ ஸ்டோரி, இது ஒரு கதை அல்ல, இட் இஸ் ட்ரூத். பாதாளத்தில் கிடந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் ஆபிரகாமுடைய மடியிலே லாசர். இப்ப அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, இந்த லாசருவத்தானே நான் கவனிக்காவிட்டேன், இந்த லாசருவானே என் காலத்தான், இந்த லாசருவானே என் வீட்டில் நாய்களோடு நாய போல படுத்திருந்தான், இப்போது அவன் ஆபிரகாமின் மரிகள். ஆனால் நானோ இப்ப நினைப்பார் வாழ்க்கை மாறிச்சுது. சொல்லுவாரு காற்று மற்ற பக்கம் அடிக்கு, வாழ்க்கை எப்போதே ஒரே மாதிரியே இருக்காது. பாருங்க
பாதாளத்திலே கண்களை பாதாளத்திலே கிடந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தூரத்திலே ஆபிரகாம் மடியிலே லாசரு
இப்ப கூப்பிடுறான், பாதாளத்தில் கிடந்து கூப்பிடுறான்,
என் தகப்பனாகிய ஆபிரகாம்
லாசருவை அனுப்பு.
அவன் தண்ணீரிலே தன் விரலை தோய்த்து என் நாவிலே கொண்டு வைக்கட்டும்,
இந்த அக்னி ஜுவாலையில் கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். பாதாளத்தில் தாகமா இருக்கு,
ஆனால் இங்க தண்ணி இல்லை. என் தாகத்தை யார் தீர்ப்பார்? ஒருவரும் இல்லை. நான் பூமியில வாழ்ந்த போது எத்தனையோ வேலைக்காரர்கள் தண்ணி என்னை எதை நினைத்தாலும் கொண்டு வந்து என்ற டைனிங் டேபிளை வைத்தார்கள். ஆனால் இப்போது ஒரு வேலைக்காரரும் என் பக்கத்தில் இல்லை. யார் என் தாகத்தை தீர்ப்பார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? Who can help me? ஓல முடிகிறார், கூக்குற நடுகிறார். ஆபிரகாமே
லாசருவை அனுப்பும். எந்த லாசரு வேணா, எந்த லாசருவை கவனிக்காமல் விட்டானோ இப்ப நேரம் வந்தாய்த்தது. அந்த லாசரு அவனுக்கு தேவையா இருக்குமார். ஆகவே சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரையும் உங்க வாழ்க்கையில இனி எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்காது. எல்லோரும் தேவ சாயலாக படைக்கப்பட்டது. சரிவுளை அடுத்தது, நல்லது கெட்டது அடுத்தது. ஆனால் எவரையும் நாம் கத்திருக்குள்ள வளர 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 எவரையும் இனி இவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லைன்னு சொல்லி நாம் ஒதுக்க கூடாது. நாளைக்கு நிலைமை மாறலாம், தேவன் அதை மாற்றலாம், நமக்கு தெரியாது. We don't know what will happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. நிலையற்ற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு டெம்பரரி லைஃப் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை மறந்துடக் கூடாது. ஆவிதான் சங்கீதக்காரன் சொன்னார், இந்த பூமியிலே நான் பரதேசியாய் தங்கும் நாட்களில் உங்களுடைய சங்கீதங்கள் எனக்கு பிரமாணமாய்.
கூப்பிடுறான் ஆபிரகாமே லாசருவை அனுப்பும். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான்னு சொல்லப்படுது.
இப்ப என்ன கவனிங்க, இன்றைக்கு சிலர் சொல்றது போல மரணத்துக்கு பிற்பாடு நாம எல்லாம் ஆவியாக இருப்போம் சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்ம நாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல நான் எப்படி வாழுற வாழ்க்கையை, நான் விரும்புற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிற்பாடு அப்படி ஒன்றும் எனக்கு நடக்காதுன்னு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்றதுக்கு சில சொல்றதுக்கு மரணத்துக்கு பிறகு நாம் ஆவியா இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம் சொல்லி தத்துவங்கள் பேசுறது. ஆனால் இந்த வேத பகுதி மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை தெளிவாக இயேசு சொல்றார். இன்னும் நான் சொல்லட்டுமா, ஒரு ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு நடப்பது என்ன என்பதை திட்டமாக இந்த உலகத்தில் போதித்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திருந்தார். மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம். என்ன கவனி இங்க பாருங்க, அவன் மரணத்துக்கு பிற்பாடு பாதாளத்தில் கிடந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யாரு? ஐஸ்வர்யவான். இந்த பூமியிலே அனுதினமும் சம்பரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அதே ஐஸ்வர்யவான் தான் இப்ப பாதாளத்தில் இருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்.
என்ன கவனி, இந்த ஐஸ்வர்யனை குறித்து பாதாளத்திலிருந்து வேதனைப்படும் அந்த ஐஸ்வர்யனை குறித்து பார்க்கும் போது ஒரு காரியம் நன்றாய் நமக்கு புலப்படும். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்திருக்கிறான். அப்படியானால் அவன் ஆவியாக இல்லை, ஆவிக்கு கண்கள் இருக்காது. ஆவி என்றால் காண முடியாது. ஆனா இவன் காணக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறான் பாதாளத்தில் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு போதிக்கிறார். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்திருக்கான். கண்கள்
மட்டுமல்ல அவன் இனம் கண்டு கொண்டிருக்கிறான், மட்டுமல்ல அவனுக்கு தாகம் எடுத்திருக்கு. இந்த அக்னி சிவாலயங்கள் தான் வேதனைப்படுறேன் அலாசுரம் அனுப்பும், தாகம் எடுத்திருக்குது. ஆவிக்கு எங்க தாகம் எடுக்க போகும்? யோசிங்க, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனிதன் பாதாளத்தில் ஆவியாக இருப்பான், அவனுக்கு எப்படி தாகம் எடுக்க போகுது? எப்படி ஃபீல் பண்றது? அக்னி சிவாலயில நான் வேதனைப்படுகிறேன், கூப்பிட்டு இருக்கிறான், கதைச்சிருக்கிறான், கண்களை எடுத்து பார்த்திருக்கான், பார்த்திருக்கிறான், இனம் கண்டு கொண்டிருக்கிறான், வேதனை அனுபவிக்கிறான். மொத்தத்தில் நாம் தெளிவாய் கண்டுகொள்ளக்கூடியது அவனோட சரீரத்தோடு பாதாளத்தில் இருக்கிறான். அங்கே அவர்கள் புழு சாகாது, அவியார் நித்திய நித்தியமாய் யுகா யுகமாய், அது சொல்றது முடிவில்லாத அக்னி பாதா. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உரிய பலனை அவன் மறு உலகத்தில் அனுபவிக்கிறான். ஏழை லாசரு இந்த உலகத்திலே வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கை பலனை மறு உலகத்தில் அனுபவிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை ஜனமே, நான் உலகத்துக்கு பேசுற உங்களோடு தான் பேசுறேன். நம்முடைய மனத்துக்கு பிற்பாடு ரெண்டு இடம் இருக்கு. ஒன்று பரதேஸ், ஆண்டவுடைய ராஜ்யம். இரண்டாவது பாதாள், வேதனை நிறைந்த இடம். நாம் காலந்தோறும் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்க்கையிலே கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து நாம் அந்த பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. காலம் முழுவதும் வேதத்தை தூக்கி கரம் பிடித்து அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு நாம் போயிடக்கூடாது. நீயும் நானும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் தந்திருக்கார். இன்னும் ஒன்று சொல்லட்டுமா, உன்னையும் என்னையும் அவர் மதித்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் மதித்தபடியால், அவருடைய பார்வைக்கு நாம் கனமுள்ளவர்களாக இருந்தபடியால் அல்லவோ அவர் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார். ஒருவேளை இந்த உலகம் நம்மை மதிக்காமல் போகலாம், ஒருவேளை இந்த உலகம் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் போலாம், ஆனால் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மதிக்கிறார், உன்னையும் என்னையும் அவர் கனம் பண்ணுகிறார். ஆகவேதான் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் தன்னையே கொடுத்திருக்கிறார். தன்னை கொடுத்து என்னை அவர் ஒரு பக்கம் பாடு, அன்பை பெருக்கிய நாறுவரை காக்க வந்த இன்பப் பெருக்கு இறைபராமே தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னையே தந்துதான் என்ன பலன் என்று ஒரு பக்கம் பாடு நாம் பாருங்க. தன்னை தந்து என்னை மீட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த வேதனை நிறைந்த அந்த பாதாளத்துக்குள்ளே அந்த ஐஸ்வர்யவான் கிடந்து வேதனைப்படுகிற அந்த இடத்துக்குள்ளே நீயும் நானும் போகாத படிக்கு இயேசு தன் உயிரை சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். உலகம் நம்மை மதிக்காமல் போகலாம், உலகம் நம்மை கனம் பண்ணாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் மதித்து உனக்காகவும் எனக்காகவும் தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த இடத்துல அந்த வேதனை உள்ள இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக. இதை அறிந்தும் இதை ஏற்றுக்கொண்டும் நம்முடைய நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்து நாம் அந்த வேதனை இடத்துக்குள்ள போகலாம். யோசிப்பார், நான் திரும்பவும் யோசிக்கிறேன், ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவானுக்கு திரும்பவும் சந்தர்ப்பம் கொடுத்தா அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதை சிந்திப்பார். இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் எனக்கு என்ன தெரியுமா, பாதாளத்தில் கிடக்கிற போது அவன் சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான் தெரியுமா, ஐயோ நான் கிடந்து வேதனைப்படுறது போல எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. Send somebody to preach the gospel. ஏனென்றால் என் சகோதரர்களும் என்னை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என் சகோதரர்களும் பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என் சகோதரர்களும் மனம் போல வாழுகிறார். ஏனென்றால் என் சகோதரர்களும் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாரையாவது அனுப்பும், என்னுடைய 5 சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வந்துடக் கூடாது, ஆபிரகாமே லாசருவை அனுப்பும்.
எந்த லாசருவை நான் கவனிக்காவிட்டேனோ அந்த லாசருவை அனுப்பும். ஏனென்றால் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. இந்த இடத்துக்கு வந்துட்டால் அவர்கள் திரும்பி போயிடக்கூடாது. வருவதற்கு முதல் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்கள் இந்த நித்திய அழிவில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும். இந்த வேதனை இருந்த இடத்துக்கு வராதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். யாராவது அனுப்பும். சென்ட் சம்படி டு பிரீச் தி காஸ்பல் ஆஃப் கிறிஸ்ட். ஒருவேளை ஐஸ்வர்யவான் அந்த வேதனை கந்திரத்திலிருந்து சொல்லியிருக்கலாம், ஐயோ நான் கட்டிட்டு வந்த பங்களாவை பார்த்துக் கொள்ளல, நான் செத்து வச்சு அங்கெல்லாம் வச்சேனே செல்வமும் பணமும் பொருளும், யாரையாவது அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதை குறித்து ஒன்றுமே பேசல. ஏன் தெரியுமா? இப்ப அவனுக்கு ஞானம் வந்துருக்கு. பாதாளத்தில் காலம் கடந்த பின்பு வார ஞானம் வாழ்க்கைக்கு உதவாதுன்னு சொல்லி சொல்லுவார். This is the time to repent. இதுதான் காலம், நேரம் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாய் வாழ்வதற்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழப் போறோமா அல்லது ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமாய் வாழப் போறோமா? Decide yourself. Where are you going to go? நீ எங்கே போக போறாய்? உன் நித்தியத்தை நீ எங்கே செலவழிக்க போறாய்? உன் மரணத்துக்கு பிற்பாடு வாழ்க்கை நீ எங்கே செலவழிக்க போறாய்? Decide today. This is the time to take a decision and determination. நாளைக்கு பிறகு பார்ப்போம், பிறகு பார்ப்போம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், நீயும் நானும் சரிப்பட வேண்டிய காரியங்களை ஏன் நாம் பின்தள்ளி போட்டுக்கொண்டே போவோம்? அதெல்லாம் சரிப்பட்டு வரட்டும், அப்புறம் நான் ஆண்டவருக்கு இதை செய்வேன். யாருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது? இன்றைக்கு உனக்கு சுகமும் பலமும் வாழ்வும் வசதியும் இருக்கும் போது செய்ய முடியுது, செஞ்சிரு. Do whatever you can do for the Lord. Do the best for the Lord. Because He is your God. இந்த உலகத்திலே நீ நம்பி இருக்கிறது ஒன்றும் உன்னை பாதாளத்துக்கு தப்பவிக்காது. This is the truth. இதை உலகம் பெருமை பேசலாம். எங்கிடத்துல அது இருக்குது, எங்கிடத்துல இது இருக்குது, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி என்று இந்த உலகத்தை குறித்து பெருமை பேசலாம். ஆனால் ஒரு முடிவு இருக்கு. There is the end for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்க அருமை ஜனமே, நீயும் நானும் நித்தியத்தை எங்க செலவழிக்க போறோம்? கொஞ்ச காலம், 70 வயது என்ன சொல்றது, பலம் மிகுதியினால் ஒருவேளை 80 வயது, அதுக்கு பிற்பாடும் அப்படி ஆக்கள் வாழ்கிறார்களே என்று ஒருவேளை நீ சொல்ல வாழ்கிறார்கள். ஆனா அதுக்கு பிற்பாடு அந்த வாழ்க்கையில ஒரு என்ன சொல்ற, ஒரு உப்புச்சப்பட்ட ஒரு வாழ்க்கையா போய் சரியா கண் பார்க்காது, இப்பயே பார்க்கறது குறைஞ்சு போகுது. ஏன் 80 வயதை பார்ப்பா? சரியா கேட்காது, சாப்பிடுற சாப்பாடுல என்ன டேஸ்ட் தெரியாது. கொஞ்ச தூரம் நடந்தால் இன்னொரு ஒரு வேடும் நம்முடைய கையை பிடிச்சி நடக்கிறது. 80 வயதுக்கு அப்புறம் வாழலாம். நீ வாழப்போற வாழ்க்கை ஒரு குறுகின வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழுகிறாய் என்பதை வைத்துத்தான் நித்தியத்திலே நீ இருக்க போற இடத்தை முடிவு செய்யக்கூடும். ஆகவே ஆண்டவரோடு நான் வாழுற வாழ்க்கையில ஏனோ தான் ஒன்று பண்ற தங்கச்சி, அக்காமார், அண்ணமார், தம்பிமார் எனக்கும் சேர்த்துத்தான் நான் பிரசங்கம் பண்றேன். தயவு செய்து உடைய வாழ்க்கை குறித்து நீ சிந்தி. எங்கே ஓடுற? எங்கே வேகமா ஓடிக்கொண்டிருக்க? ஸ்டாப், ஜஸ்ட் ஸ்டே தேர், திங்க் அபௌட் தட். வேர் ஆர் யூ கோயிங்? வேகமாக ஓடுறியே, கொஞ்சம் நில்லப்பா. எங்க ஓடுறாய் வேகமா? யோவே தரித்து நின்று நான் செய்வத கவனி, என் செய்கைகளை சிந்தி. யோபு கொஞ்ச நேரம் அதிகமாக பேசிட்டே இருந்தார். ஆனா சொன்னா கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் குறப்பா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. எங்கே ஓடுறாய் வேகமா? எதை நீ தேடுகிறாய்? உடைய வாழ்க்கையை நீ எதை தேடுகிறாய்? எங்கே ஓடுகிறாய்? உடைய வாழ்க்கை நீ எதற்கு முதலிடம் கொடுக்கிறாய்? இன்றைக்கு நீ கண்ணு மூடினால் உன் முடிவு எப்படி இருக்கும்? இன்றைக்கு நான் கண்ணு மூடினால் என் முடிவு எப்படி இருக்கும்? சிந்தி. என்னதான் நான் பிரசங்கத்தை கேட்டால், நீங்க சொல்றது சரிதான், ஆனால் இந்த ஆனால தான் எல்லாம் அடங்கி இருக்கு. எனக்கு அங்க பிரச்சனை இருக்குது, எனக்கு இங்க பிரச்சனை இருக்குது, எனக்கு அது சரிப்பட்டு வரணும், எனக்கு இது சரிப்பட்டு வரணும், இப்படி நடந்துட்டா நான் அப்படி அப்படியெல்லாம் மனதுல யோசிச்சு கொண்டிருக்காத. ஏண்டா உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்வு, இது வாழ்வு தேவன் தருகிற ஒரு ஈவு. இன்னைக்கு நீயும் நானும் சுகமாக பலமாக இருக்கிற தேவன் உனக்கும் எனக்கும் அருள் இருக்கிற ஒரு ஈவு. இதனை எப்படி பாவிக்க போற? This is your life. இது உன்னுடைய வாழ்க்கை தான், இது உன்னுடைய படிப்பு தான், உன்னுடைய செல்வம் தான், உன்னுடைய செல்வாக்கு தான், நீ வைத்திருக்கிறது உன்னுடையதான். ஆனால் நீ மரிக்கும் போது ஒன்றும் உன்னோடு கூட வராது. ஐஸ்வர்யவான் செல்வ சீமானாக வாழ்ந்தான். He has everything. எல்லாம் உனக்கு இருந்தது. ஆனால் அவன் மரிக்கும் போது ஒன்றும் உன்னோடு கூட வரவில்லை. பாதாளத்திலிருந்து ஒன்றும் அவனை பாதுகாக்கவில்லை. அங்கே கிடந்து அவன் சொல்றான், எனக்கு இன்னும் 5 சவர் இருக்கார்கள், அவரும் அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடி ஆபிரகாமே நான் தான் வந்துட்டேன், என்னத்தான் விடுங்க, எனக்கு இன்னும் 5 சவர்கள், என் உடன் பிறப்புகள், என் ரத்தத்தின் ரத்தங்கள் வரக்கூடாது. நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சவர்களுக்கு அனுப்புங்கள் ஆசிர்வை. அவன் இந்த நற்செய்தியை சொல்லட்டும், இயேசுவை பற்றி சொல்லட்டும், இரட்சகரை பற்றி சொல்லட்டும். குக்குரல் எழுகிறான் பாதாளத்தில் கிடந்து. உனக்கும் எனக்கும் இரட்சிக்கப்படாத சவரர்கள் இருக்கிறது. உனக்கும் எனக்கும் இரட்சிக்கப்படாத சொந்தங்கள் இருக்குது இல்லையா, நண்பர்கள் இருக்கார்கள் இல்லையா. நீயும் நானும் வாழுகிற வாழ்க்கை அவர்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தானே? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நீயும் நானும் வாழுகிற வாழ்க்கை அவர்களை பாதாளத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கை தானே? நாம் இயேசு என்று சொல்லலாம், ஒருவேளை அவர் தான் ஆண்டவர் என்று சொல்லலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையினால் அவர் மறுதளிக்க கூடாது. மற்றவர்கள் ரட்சிக்கப்படாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் ஒரு தடையாக போயிடக்கூடாது, தடையாக போயிடக்கூடாது, தடையாக போயிடக்கூடாது. நீ வாழுகிற வாழ்க்கை மற்றவர்களை இயேசுடத்திலே திரும்ப பண்ணுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீ வாழுகிற வாழ்க்கை குறித்து உடைய நண்பர்கள் என்ன சொல்றார்? உன்னுடைய வாழ்க்கை குறித்து உனக்கு நெருங்கினவர்கள், ஒரு உறவினர்கள் என்ன சொல்றார்? நீ நம்ம போல ஒருத்தன் தான் என்று சொல்லுகிறார்களா, அல்லது நீ வாழுற வாழ்க்கை ஒரு வித்தியாசம் தான் என்று சொல்லுறாரு, அல்லது நீ வாழுற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தான், ஆனா எங்களுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியலப்பான்னு சொல்லுறார்கள். 5 சவரங்களை எனக்கு கொண்டு அவர்களும் இந்த வேதனை உள்ளிடத்துக்கு வராதபடி யாராவது அனுப்பமுன்னு சொல்லி அவன் பாதாளத்தில் இருந்து கூப்பிடுறான் ஆபிரகாம். ஆனால் ஒன்னு செய்ய முடியாது, அவனை இனி பாதுகாக்க முடியாது, அவன் போயிட்டான். எனக்கு அருமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், நாட்கள், வருஷங்கள் தேவனாலே கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்பவும் நான் உங்களை சொல்றேன், உங்களுடைய என்னுடைய நாட்களை வருஷங்களை ஆண்டவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு நீயும் நானும் எத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்றும் தேவனாலே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு ஆயிட்டுது, அதை எவராலும் மாற்ற முடியாது. ஆகவே இந்த குறுகிட வாழ்க்கையிலே நீ உன் உறுப்படி வாழ போறியா, அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ போறியா? நீ சிந்திக்கொள். எத்தனையோ தடவைகள் ஆண்டவனோடு பேசி இருக்கிற, உனக்கு உணர்த்தி இருக்கிற, நம்முடைய நித்தியத்தை நாம் எங்க கழிக்க போறோம்? ஆபிரகாம் மடியிலே லாசரு தன் நித்தியத்தை கழிக்க சந்தோஷமா இருக்க, இப்ப அவனுக்கு குறைவே இல்லை, பருவும் இல்லை, நகையும் இல்லை, குறையும் இல்லை, கவலையும் இல்லை, நிம்மதியா இருக்கு. இனிமேல் அதை ஒருவனும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாது. ஆனா மறுபக்கத்தில் ஐஸ்வர்யவான் வேதனைப்படுறார். நம்முடைய நித்தியத்தை நாம் எங்க கழிக்க போறோம்? மரணத்துக்கு பிற்பாடு 2 இடம் உண்டு, ஒன்று பாதாளம், மற்றது பரதேசி. ரெண்டத்தா உடத்துக்கு நீயும் நானும் போய்த்தானா? மரணத்துக்கு பிற்பாடும் நமக்கு ஒரு சரீரம் உண்டு. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் உண்டு. பாதாளம் என்கின்றது சதா காலமும் கிடந்து வேதனைப்படுகிறது, அதற்கு முடிவே இல்லை. இந்த சில சொல்லுவா போல இந்த உத்தரிப்பு ஸ்தலங்கு உத்தரிப்பு ஸ்தலங்கலம் எல்லாம் இந்த வேதத்துல இல்லை. ஆண்டவர் சொல்லார் அப்படி ஒரு ஸ்தலமே இல்லை, அப்படி ஒரு ஸ்தலமே இல்லை. கொஞ்ச நாள் அதுல பாடுபட்ட பிறகு ஆண்டவர் அவங்களை மோட்சத்துல கொண்டு விடுறதெல்லாம் இது மனித கதையுடைய வேதத்துக்கு ஒத்து வராது. ஒரு தரம் மறிக்கிறது, பிற்பாடு நியாயத்தீர்ப்பு. மரணத்துக்கு பிற்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. நீயும் நானும் இந்த உலகத்துல தேவனால கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? சத்தியத்தை கேட்டு 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 நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கை செலவழித்திருக்கோம்? எப்படி நம்முடைய நாட்களை நாம் கழித்திருக்கிறோம்? கணக்கு இருக்குது. நாம் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரி, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக வாழ்ந்துடும். இதுதான் காலம் நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யறது. பாதாளத்துல நம்முடைய வீம்புகள் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த உலகத்துல நாம் இயேசுக்காக எதை செய்யறப்போ அதுதான் நம்மோட கூட வரப்போ. அவர் ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறேன். சிந்திச்சு பார், உன்னுடைய முடிவு எப்படி எப்போது என்று உனக்கு தெரியாது, என்னுடைய முடிவு எப்போது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்துக்கு நேரத்துக்கு தக்கதா நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செஞ்சு என் கண்களை நான் மூடும் போது ஆண்டவரே நான் உமக்காய் வாழ்ந்தேனப்பா என்று நிம்மதியாக மூடன். கண்களை மூடும் போது ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் உமக்காக செலவழித்திருக்கிறேன், எனக்காக நான் வாழ்ந்த வாழவில்லை, உமக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த அந்த நிம்மதியோடு நாம் கண்களை மூட, அதான் ஒரு நல்ல மரம், அதான் நமக்கு வேண்டிய மரம். நித்தியத்தை நாம் எங்கே கழிக்க போறோம்? எந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை? யாரு சிறப்பாக வாழ்ந்தார்கள்? ஐஸ்வர்யவா நல்ல ஆசிரவா? சிந்தித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கையிலே நீ என்னதான் குறைச்சலோடு இருந்தாலும், என்னதான் சௌகரியம் இல்லாமல் வாழ்ந்தார், இந்த லாசரோ நினைச்சுக்கோள், ஆண்டவரே அந்த லாசரோ போல நான் அந்த அளவுக்கு நான் என்ன நீங்க வைக்கல, அந்த அளவுக்கு என்ன வைக்கல், அதுக்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா. நான் நன்றி உள்ளவனாய் நான் உமக்கு வாழ்ந்துறேன், உமக்கு பிரியமாக நான் வாழ்ந்துறேன், என்னால முடிஞ்சதை உமக்கு செஞ்சிடும், எப்படியாவது உமக்காக நான் வாழ்ந்துறேன், எனக்கு நீர் வேணும், உங்களுடைய ராஜ்யத்தை நான் வரோம். தேவர் மலர்ந்திருக்குமா தேவசம்.